ஏப்ரல் 2011 தென்றல் இதழி நினைவலைகள் பகுதியில் தேவி நாராயணி அம்மனுடன் ஓர் உரையாடல். ஆங்கிலம் மூலம் சி கே கரியாலி முன்னாள் IAS அதிகாரி அவர்கள். தமிழ் வடிவம் திருவைக்காவூர் கோப்பிச்சை அவர்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். தேவி நாராயணி அம்மன் என மாறிவிட்ட இளைஞன் சதீஷுடன் நான் August 22, 1999 அன்று உரையாடினேன். முதல் சந்திப்பிலேயே அந்த இளைஞனின் எளிமை, நேர்மை, சூதுபாதற்ற குணம் ஆகியவை என்னை மிகவும் கவர்ந்துவிட்டன. அவன் இளமையாகவும் மென்மையாகவும் இருந்தாலும் லட்சியத்தில் தெளிவும் சமூகத்துக்கு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்பதில் உறுதியும் கொண்டு இருப்பவனாக தோன்றியது. உள்ளூர் மக்களுக்கு பள்ளிக்கூடம், மருத்துவமனை நிறுவுவதிலும், குழந்தைகளுக்கு ஊட்டம் தர போதிய பால் வழங்குவது முதலியவற்றிலும் அவன் தீவிர அக்கறை காட்டினான். அவனுடைய பணித்திட்டத்தில் கோசாலை, பசு பாதுகாப்பு இல்லம் அமைக்கும் நோக்கமும் இருந்தது. தற்காலத்தில் தர்ம காரியங்களில் பசு பாதுகாப்பு இடம்பெறுவதில்லை. ஆனால் புராதன இந்திய மதிப்பீட்டில் கோசாலை மிக உயர்ந்த அறப்பணியாகும். பள்ளி நட்சாட்சி பத்திரம் தவிர அவனுக்கு முறையான ஆன்மீக புராதன நூல் கல்வி அறிவு கிடையாது. ஆனால் ஆழ்ந்த அறிவு உள்ளவனாக தோன்றிய அவன் ஞானத்தை எங்கிருந்து பெற்றான் என்று அறிய நான் மிகுந்த ஆர்வத்துடன் இருந்தேன். அது இந்துக்களின் நம்பிக்கைப்படி உள்மனத்தின் சுயமான தெளிவாகவோ அல்லது சென்ற பிறவியில் பெற்ற அறிவின் மிச்சமாகவோ இருக்கலாம். பெண் தெய்வம் உன்னுடன் இருப்பதாக நீ எப்பொழுது உணர்ந்து கொண்டாய்? எனக்கு 5 அல்லது 6 வயது இருக்கும் போது கோவிலுக்கு போய் அபிஷேகம் நடப்பதை கவனிப்பேன். பால், நெய், தேன், இளநீர் போன்ற இவை அனைத்தும் என் மீதே பெய்யப்படுவதாக உணர்வேன். ஆகவே நானும் அம்மனும் இருவேறு கூறுகள் அல்ல என்ற உணர்வுதான் எனது முதல் அனுபவம். நான் என்னையே வழிபட்டுக் கொள்வதாக உணர்வதும் வழக்கமாகிவிட்டது. 1992 அம்மன் என்னில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டாள். வெறும் கையில் பொருள்களை வரவழைக்கும் திறன் பெற்றதை நீ எப்பொழுது அறிந்து கொண்டாய்? எப்போது ஆரம்பமாயிற்று என்று எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. எல்லோரையும் போல நானும் குழந்தையாக இருந்தபோது நான் எதற்காவது ஆசைப்பட்டால் அது என் கைக்கு வர வேண்டும் என்று விரும்பினேன். பிறகு அது உண்மையாகவே நடக்க ஆரம்பித்து விட்டது. நான் மிகவும் சிறுவனாக இருந்தபடியால் பள்ளி சகாக்களுடன் விளையாட்டாகவே இந்த சக்தியை பயன்படுத்தினேன். விளம்பரம் போலத்தான். எனக்கு 16 வயதான போது அதில் முழு தெளிவு ஏற்பட்டது. என் நினைவில் நிற்கிற இன்னொரு விஷயம், எனக்கு 5 அல்லது 6 வயதில் சுற்றுப்புற மக்கள் என்னிடம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டனர். நான் நம்பிக்கையோடு பதில் சொல்வது வழக்கம். ஒருவன் தேர்வில் வெற்றி பெறுவானா, யாரோ ஒருவர் நோயிலிருந்து குணமடைவாரா, ஏதாவது நல்லதோ கெட்டதோ நடக்குமா என்றெல்லாம் கேட்பார்கள். இது எப்படி துவங்கியது என்று எனக்கு ஞாபகம் இல்லை. நான் எந்த ஆன்மீக சாதனையும் பயிற்சியும் செய்யவில்லை. இயல்பாக வந்த வரப்பிரசாதம் தான். உனக்கென்று ஆசானோ குருவோ உண்டா? பக்தி நூல்களை எங்கே கற்றுக்கொண்டாய்? நான் எந்த குருவிடமும் சென்றதில்லை. எந்த நூலையும் படிக்கவில்லை. எதையும் நான் பார்த்தது கூட இல்லை. நான் பெற்ற அறிவெல்லாம் என் உள் மனத்திலிருந்து ஊற்றெடுத்து வந்ததுதான். அது எப்போதும் அங்கேயே இருப்பதால் உள்ளே இருந்து வருகிறது. சில சக்திகளை நீ பெற்றிருந்தாலும் அவற்றை வெளியே காட்ட வேண்டிய அவசியம் என்ன? எனது 16வது வயதில் அம்மன் சுயம்புவாக வெளியே வந்தது. அந்த சம்பவம் அனைவரும் அறிந்த பொதுச்செய்தியாகிவிட்டது. அன்று முதல் இந்த சக்தி மக்களை அம்மன் பக்கம் ஈர்ப்பதற்கும் அவர்கள் வளமோடு வாழ்வதற்கும் பயன்படுகிறது. உண்மையில் நான் இவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் தருவதில்லை. இந்த சக்திகள் ஞானத்துக்கு உதவுவதில்லை. ஞானம் பெறுவதற்கு அதற்கும் சம்பந்தம் இல்லை. அவை தெய்வத்தின் கொடை. அதிகபட்சமாக தெய்வத்தின் பக்கம் மக்களை அழைத்து வரும் வருகை அறிவிப்பு அட்டையாக, விசிட்டிங் கார்டு, அவை பயன்பட வேண்டும். உனக்கும் சாயிபாபாவுக்கும் இடையில் என்ன வித்தியாசம்? நீண்ட காலமாக சாயிபாபா மனித குலத்துக்கு சேவை புரிந்து வருகிறார். அவருக்கென்று சொந்தமாக பாதை உண்டு, நடந்து தேய்ந்த பாதை. அவருக்கென தனியான செயல்முறைகள் உண்டு. கடவுள் தனக்கென்று பல வாகனங்களை படைத்துக் கொள்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அம்மன் சின்ன கிராமமான ஆரியூரில் சுயம்புவாக மக்களுக்காக வெளிவர முடிவு செய்தார். இப்படித்தான் இது நடந்தது. எல்லோரும் சாயிபாபாவின் அருகே சென்று விட முடியாது. ஆகவே கடவுள் உலகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு வகை மக்களை அடைய வெளியே வருகிறார். அவர்கள் எல்லாம் கலியுகத்தில் அழிந்து வரும் தர்மத்தை பாதுகாக்க அவதரித்தவர்கள். ஏராளமான ஏழை மக்கள் இங்கு வருகிறார்கள். இந்த சிறிய கிராமத்தில் தர்மத்தின் விதை விதைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. நான் உங்களுடைய தினசரி பூஜையை கவனித்தேன். அது நீண்டு செல்கிறது. இது மேலும் உயர்ந்த சக்திகளை பெறுவதற்காகவா? இந்த பூஜை ஒருவரின் சொந்த மன நிறைவுக்காகத்தான். அது மனத்தை கட்டுப்படுத்துகிறது. மனத்தை அலைய விடாமல் வைத்துக் கொள்ள, சக்திகளை பெறுவதற்காக அல்ல. ஆனால் சக்திகள் தன்னிச்சையாக வருகின்றன. நானே அம்மனாக இருக்கும் போது நான் ஏன் அம்மனை வழிபட வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். நான் பூஜை செய்யும் போது பிரபஞ்சம் முழுவதையுமே எனது உடம்புக்குள்ளும் மனதுக்குள்ளும் கொண்டு வந்து விடுகிறேன். முழு பிரபஞ்சத்தின் சார்பாக, பிரபஞ்ச நலனுக்காக அம்மனை நான் பிரார்த்திக்கிறேன்.